ஒன்று பேதுரு 4:7 நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல் ஒருவர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தனக்கருளும் பலத்தின்படியே செய்ய கடவான். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு நாளும் 156,000 பேர் இறக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், 156,000 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல சாவுறாங்க. ஒரு மணி நேரத்துல 1 hourல ஆராதனை முடிக்கிற பாதி நேரம், ஒரு மணி நேரத்துல 14,000 பேர் செத்துருவாங்க. 14,000 பீப்புள் ஒரு நிமிஷத்துல 105 பேர், ஒரு நிமிஷத்துல 105 பேர். நம்ம ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள 500 பேர் இந்த இடத்துல செத்துருவாங்க. இப்படி வேகமா மரணத்தை நோக்கி போற இந்த உலகத்தில், ஒருவேளை இன்னைக்கு March 1st 2015, ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம வாழ்ற கடைசி நாளா இந்த நாள் இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும்னு உங்களால் யோசிக்க முடியுமா? நான் வாழ்ற கடைசி நாள் பூமியில இன்னைக்கு தான் இல்லைங்களா? எவ்வளோ மரணம் நடக்குது, ஏன் என்னுடைய கடைசி நாளா இன்னைக்கு இருக்க முடியாது? ஒருவேளை இருக்குதுன்னு வச்சுக்குவோம், இன்னும் அடுத்த நாள் சூரிய அஸ்தமத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சுக்குவோம், நம்ம எப்படி இருப்போம் உன்னால் யோசிக்க முடியுமா? எப்படி வாழுவோம்? எப்படி இந்த நாள்ல நம்ம ஆராதனை காலையில் கலந்துக்கிட்டோம் இல்லைங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபத்தில், சகோதரர் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபத்தில் எப்படி ஈடுபட்டிருப்போம்? இதுதான் நம்முடைய கடைசி நாளாக இருந்துச்சுன்னா என்னங்க பாஸ்டர் காலி சர்மன் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு ஷாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோடா? இப்படிப்பட்ட பேச்செல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லைனா இதுதான் உண்மை. நம்ம வாழுகிறது ஒரு தற்காலிகமான உலகத்தில், மாறுகிற நிலையில்லாத உலகத்தில் வாழுகிறோம். அதை நம்ம நம்பாம பொய்ய நம்பி இது நிரந்தரமா இருக்கும்னு ஒரு மாயையில மயக்கத்துல நம்ம வாழ்றோம். மரணம் ஒரு நாள் நம்மள அசைச்சிச்சுன்னா அப்பதான் அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு, ஐயோயோ இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்து வாழ்ந்துருக்கிறோமே, சடன்னா இது நடந்துருச்சேன்னு ஷாக் அப்பதான் வருது. அது வரைக்கும் நம்ம இது தற்காலிகம்னு உணர்றது இல்லை. பாருங்களேன், ஒரு நிரந்தரம் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்போம். மரணம் ஒரு நாள் நம்மளை டக்குன்னு ஏமாத்த போகுது. அந்த நேரத்துல தான் எந்திரிச்சு, ஐயோ இவ்வளோ நாள் நம்ம உணராம வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது ஒரு பொய், அது ஒரு பொய். இந்த உலகம் வந்து நம்மளை ஏமாத்துது. இந்த உலகம் தற்காலிகம், ரொம்ப ஷார்ட் லைஃப், ரொம்ப ஷார்ட் லைஃப் இருக்க போகுது. இந்த ஷார்ட் லைஃபுக்கு அப்புறம் ஒரு நாள் வரப்போகுது, நம்முடைய கனவுகள், நம்முடைய பிளான்ஸ், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொத்து எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போயிட போறோம். எதுவுமே நம்ம கூட இருக்க போறதில்ல. நம்மளை விட்டது மாத்திரம் இல்லை, நம்ம கூட இருந்த உலகம் வந்து நம்மளுக்கு, நம்ம இல்லாம அந்த உலகம் தொடர்ந்து கூட போகலாம் இல்லைங்களா? நம்மளை நமக்காக காத்திருக்காது. அப்படி ஒரு நாள் வரப்போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை அதோடு முடிய போறதில்ல, அதோடு முடிவு இல்லை. நம்ம வாழ்க்கை ஒரு நித்தியத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இட்டர்னிட்டி, இந்த தற்காலிகமான வாழ்க்கை முடிஞ்சு ஒரு இட்டர்னிட்டிக்குள்ள வாழ்க்கை வைக்க போறோம். அந்த வாழ்க்கை முடியவே முடியாது. அங்க மாற்றமே இல்லை, நிலையான ஒரு உலகத்துக்குள் நாம் கால் எடுத்து வைக்க போறோம். ஆனா ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, நம்ம இந்த மாறுற உலகத்தில் எந்த நிலையில அந்த நித்தியத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த நிலையில இட்டோ அங்க மாற்றம் இல்லை, இட்டர்னலா அதே நிலையில தான் இருக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு ஷாக்கிங் சிந்தனை. நம்ம எந்த நிலையில் இந்த உலகத்திலிருந்து இட்டர்னிட்டிக்குள்ள கால எடுத்து வைக்க போறோமோ அதுதான் நம்முடைய நித்திய நிலைமையா மாறப்போகுது. பேதுரு இன்னைக்கு இந்த வசனத்துல 7வது வசனத்துல பார்த்தோம்னா, ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு தான் எழுதுறார். பாருங்களேன், 7வது வசனத்துல, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, எண்டு சீக்கிரம் வந்துருச்சு. அவர் என்னத்தை நினைச்சு சொல்றாரு, ஒரு விதத்தில் நம்ம மரணம் கூட அது முடிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடும் மரணம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை அவருக்கும் இப்போ இதுக்கு முன்னே அப்புறம் எழுத போறாரு, என்னுடைய முடிவு சீக்கிரம் வரப்போகுதுன்னு அதை நினைக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமாக அவர் நினைச்சது இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை பற்றி தான் அவர் நினைச்சிருக்கிறார். ஒரு பெரிய மனுஷருங்க, நான் நிறைய புக்ஸை படிச்சிருக்கும் போது பெரிய மனுஷருங்க ஒரு காரியம் சொல்றது, இந்த நிலையில்லாத உலகத்துல, மாறுகிற உலகத்துல, நம்மளை ஏமாத்துற உலகத்துல மிக ஞானமா, மிக பெஸ்டா வாழணும், மிக பிரயோஜனமா வாழணும்னா வழி என்ன தெரியுமா, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளும் இதுதான் என்னுடைய கடைசி நாளா இருக்கும்னு நினைச்சு வாழ்றதுதான் மிக சந்தோஷமா வாழ முடியும்ன்றார். யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப அழமான ஒரு காரியம். இந்த நிலையில்லாத உலகம் நம்மளை ஏமாத்தாதபடிக்கு நம்ம ஒரு ஞானமா வாழணும்னா, நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்கும் முடிவு இன்னைக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சு வாழ்றது தான் ரொம்ப ஞானமான ஒரு வாழ்க்கை. பேதுரு நிருபணம் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பாடு அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவள் எழுதிட்டு வர பலவிதமான பாடுகள். இப்போ நம்மளையும் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் எல்லாரும் பலவிதமான பாடுகளோடு இங்கே வந்து உட்காடுறீங்க இல்லைங்களா. நம்மளை விட மிக பலவிதமான துன்பத்தினாலையும், உபத்திரவத்தினாலையும், உள்ள இருக்கிற சோதனைனாலையும், வெளியில பிசாசு சோதனைகள்னாலையும், வியாதிகள்னாலையும், வறுமைனாலையும், பல விதத்தில் கஷ்டப்படுற கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறார் இது வரைக்கும், என்னங்க நியூஸ் எங்களுக்கு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ற பிரசங்கம் அவர் பண்ணாம அவர் என்ன சொல்றாரு, அப்பா இந்த பாடுகள் உன்னை தசை திருப்ப வந்திருக்கிறது இல்லைங்களா, இந்த திசை திருப்ப வந்திருக்கிறதுன்னு என்கரேஜ் பண்ணி, எதுல இருந்து திசை திருப்ப, சத்தியத்திலிருந்து உன்னை திசை திருப்பறதுக்கு தான் இந்த பாடுகள் எல்லாம் வருது. ஆகவே அவங்கள அந்த பாடுகளை பத்தி யோசிக்க வைக்காம சத்தியத்தை குறித்து மனசை அவங்க பக்கம் திருப்பினார். சத்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சத்தியத்தின் மேல கவனம் கொடுக்க, கவனம் கொடுத்து நீ பரிசுத்தமா வாழாதபடிக்கு, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழாதபடிக்கு தான் இந்த பாடுகள் உன்னை செய்ய வருது. அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது, அதை நீ மேற்கொள்ளணும். பரிசுத்தமா வாழாதபடிக்கு உன்னை சொந்தரம் செய்ய இந்த பாடுகள் வருது, நீ மேற்கொள்ளணும். எப்படிங்க மேற்கொள்றது, எப்படி நான் செய்யறது? 1வது அதிகாரத்துல என்ன சொன்னாரு, ஒரு காரணம் நீ ஏன் அந்த பாடுகளை மேற்கொண்டு பரிசுத்தமா நீ வாழணும் அப்படின்னா, உனக்கு வந்திருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பார், உனக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்லைங்களா, அது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. தேவ தூதர்கள்லாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால திசை திரும்பாத, ரட்சிப்ப சத்தியத்தை குறித்து திசை திரும்பாத பாடுகளை அலோ பண்ணாத. 2-3 அதிகாரத்துல என்ன சொல்லி வந்திருக்கிறாரு, நாம் பரிசுத்தமா வாழணும். எதுக்கு காரணம், நம்மள சுத்தி இருக்கிற நிகழ்காரிய சூழ்நிலை பாருங்களேன், கடந்த காலத்தை காட்டுறாரு. ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்புன்றத பார்த்தாரு. நிகழ்காரியத்துல நீ வாழ்ற உலகம், சுத்தி நரகத்துக்கு போற உலகத்துல நீ வாழ்றதுனால, நீ அந்த உலகத்தில் ஒரு சாட்சி உள்ள மகனாக பரிசுத்தமா வாழணும். கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வாழணும், குடும்பத்துக்கு முன்பதாக வாழணும், வேலையில வாழணும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஏன்னா நிகழ்கால சூழ்நிலை அவசியமா இருக்கிறது. அதை சொல்லி முடிச்சு இப்போ 4வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்ல போறாரு, கடந்த காலம் நிகழ்கால ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ வரப்போற காலத்தை ஒரு ஆர்குமெண்டா பயன்படுத்துறாரு நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு. ஏன், எல்லாவற்றுக்கும் முடிவு சீக்கிரமா வரப்போகுது, அதனால நம்ம பரிசுத்தமா வாழணும், அதனால நம்ம திசை திரும்ப கூடாது, பாடுகளை மேற்கொண்டு வாழணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. பாருங்க, கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற காலத்தை ஒரு ஆர்குமெண்டா அவர் பயன்படுத்திட்டு வர்றாரு. எப்படிங்க வரப்போற காலம் நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவியா இருக்கும், ஏன்னா வரப்போற நித்தியத்தின் நிழல்ல ஒளியில நாம் வாழணும். எப்படி வாழ்றது, எப்படி வாழ்றதுனா, இந்த 7வது வசனம் வந்து நம்மளை இறுக்கி பிடிச்சுக்கணும். என்ன இறுக்கி பிடிச்சுக்கணும், இது நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. பாருங்களா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றுன்றது நம்ம மனசை கெட்டியா புடிச்சுக்கணும். அப்போ புடிச்சுக்கும் போது தான் நீ ஒழுங்கா வாழ்வ. ஒழுங்கா வாழ்வு. உலகம் உன்னை ஏமாத்த நீ விடமாட்ட. உலகம் உன்னை ஏமாத்த பாக்குது. அதுக்கு ஆயுதமாக அவர் என்ன கொடுக்கிறாரு? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. பாருங்களேன், இந்த நிலை இல்லாத உலகத்தில் ஞானமா நம்ம வாழணும்னா இந்த வசனம் நம்ம மனசை பிடிச்சுக்கணும். நம்ம மனசை பிடிச்சுக்கணும். எப்படி பிடிச்சுக்கணும்னு பார்ப்போமே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டுனா என்ன சொல்றாரு? ஐடியா வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சு. முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி தான் அவர் பேசினாரு, உலகம் சாக்கடையில் மெதுந்துகிட்டு இருக்கு, அசிங்கத்தில் இருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோத்தான் எடிக்ஷனில் பாவத்தில் பாவ பழக்கத்தில் மெதுகிட்டு இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் நியாயம் தீர்க்கிற நீதிபதி ஆயத்தமாக இருக்கிறார். ரெடி ஆயிட்டார். அவர் நியாயம் தீர்க்கறதுக்கு வரப்போறார். ரொம்ப ரெடியா இருக்கிறார். அதனால என்ன சொல்றாரு? முடிவு சமீபம் ஆயிற்று, முடிவு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. பாருங்களேன், இது வந்து இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமா வருகிற குறித்து பேசுகிற ஒரு பேச்சு. தி இமினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். இமினன்ட்னா எந்த நேரத்திலையும் நடக்கலான்ற ஒரு பேச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எந்த நேரத்திலையும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு. எல்லாவற்றுக்கும் முடிவு ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஏன் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு? நாம் கடைசி காலத்தில் வாழ்றோம். எங்கங்க கடைசி காலம் அப்படின்னா, கடைசி காலம்னா எது? இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருக முடிஞ்ச பிறகு வர வர காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கடைசி காலம். இன்னமே கடவுளுடைய மீட்பின் சரித்திரத்துல நடக்க வேண்டிய சகல காரியமும் நடந்து முடிஞ்சாச்சு. வர வேண்டிய காத்திருக்க வேண்டியது ஒரே காரியத்துக்கு தான், எது? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகைக்கு. அதுக்கு இயேசுவும் ரெடியா இருக்கிறாரு, உலகமும் ரெடியா இருக்கிறது, சரித்திரமும் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரே காரியத்துக்கு தான், அவருடைய வருகை. அதத்தான் அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, கடைசி காலம் வந்தாச்சு, அது எந்த டைம்லயும் நடக்கலாம். ஆகவே ஒன்று பார்த்துக்கணும், கடவுளுடைய சித்தம் வந்து அவருடைய பிள்ளைகளா அவருடைய சபைக்கு வந்து எப்பவும் இயேசு வருகிறார்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வாழணும். அப்பத்தான் நம்ம இந்த உலகம் நம்மளை ஏமாத்த நம்ம விடமாட்டோம். நல்ல உண்மையான சபைகள், முதல் நூற்றாண்டு சபைகள், அப்போஸ்தலருங்க எல்லாருமே அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்ததுக்கு காரணம், அப்படிதான் வாழ்ந்தாங்க. அதுதான் ஒரு காரணம் அவங்களுடைய ஆழமான பக்திக்கு. உலகத்தோடு அவங்க ஒட்டி போவாததற்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு. இயேசு எந்த நேரத்திலையும் வந்துடுவார். அப்படி நம்ம வாழாதது உண்மையா வாழாததுக்கு ஒரு அர்த்தம். நம்ம உண்மையா வாழாததுக்கு பாருங்களேன், புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி வசனங்கள் பல வசனங்கள் போட்டிருக்கு, பல வசனங்கள். ஒரு சில வசனங்களை பார்ப்போமே. 1 கொரிந்தியர் 7:29 படிங்களா. 1 கொரிந்தியர் 7:29
மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும்.
பாருங்களேன் என்ன சொல்றாரு, காலம் ரொம்ப குறுகி போச்சு, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இன்னமே வாழ்றவங்க நீங்க என்ன வாழணும்? இந்த உலகத்தை லூசா புடிச்சுக்கணும். இந்த உலகமே என்னுடைய சுகமே, என்னுடைய வீடே, என்னுடைய குடும்பமேனு வாழாம இந்த உலகத்தை கொஞ்சம் உட பாரு. இது திடீர்னு போயிருவனி. இந்த உலகத்தை எவ்வளவு கெட்டியா பிடிச்சிக்கிறியோ அவ்வளவும் வலி எடுக்கும் உனக்கு. இந்த உலகத்தை கெட்டியா பிடிச்சிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கையை நிறுத்து. மனைவி இருக்கிறவங்க மனைவி இல்லாதவர்கள் போல் வாழணும் அப்படி எப்படி சொல்றாரு பாருங்க. வேலை இருக்கிறவங்க தொட்டும் தொடாத போல வாழணும் அப்படின்றாரு பாருங்க. காலம் குறுகி போனதுனால அப்படி வாழணும்ன்றாரு. இன்னொன்னு 1 தெசலோனிக்கர் 1:10 பார்த்தோம்னா பாருங்களா, ஒரு கன்வர்ஷன் ஆனவங்களுக்கு ஒரு அடையாளமே அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களா. 1 தெசலோனிக்கர் 1:10
அவர் மரித்தோரில் இருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினர் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே.
அதனால நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு வராரு. ஒரு உண்மையா ஒரு மனுஷன் கன்வெர்ட் ஆயிருக்கிறதுக்கே ஒரு அடையாளம் என்ன சொல்றாரு, அவர் இயேசு வரப்போறதுக்கு அவன் காத்திருக்கிற ஒரு அடையாளமாக அவர் சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 10:25 படிங்களா, இந்த மாதிரி பல வசனங்கள் பாருங்களா, அவர் எப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து. எபிரேயர் 10:25,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
பாருங்களேன் இங்க ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கிறார், என்ன சில பேர் பழக்கம் வந்துருச்சு, சில பேருக்கு பழக்கம் என்ன சபை கூடி வரும்போது கூடி வராத ஒரு பழக்கம், அது பழக்கமா ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், சபை கூடும் போதெல்லாம் பழகி போவோம், வராம போச்சுன்னா போதுன்னு. ஆனா சில பேர் கூடி வர்றதுக்கு பழக்கம் பண்ணிக்கிட்டாங்க, சில பேர் வராதபடிக்கு பழக்கம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அது அந்த மாதிரி ஒரு மனநிலையில வாழாததுனால, நாளானது கிட்ட வர 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 ஒருத்தர் ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு, அப்படி ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா பாவம் உங்களை கடினப்படுத்தி கூட போட்டுரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அந்த மாதிரி பல வசனங்கள் பாருங்களேன், 2 Timothy 4:8 படிங்களேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அன்னாலிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
பாருங்களேன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு உண்மையான பரிசுத்தவானுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக்குதலை விரும்புகிறவன், நேசிக்கிறவன், அதற்காக ஏங்குறவன் தான் ஒரு பரிசுத்தவான்றார் பவுல். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்க போறது இல்ல, அவருடைய வருகையை விரும்புகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும். பவுல் நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாரா, என்ன பார்த்து அப்படி சொல்லுவாரா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வருகையை மிக ஆவலோடு காத்து எதிர்பார்க்கிற மக்களாக நம்ம இருக்கிறோமா, அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமா வரப்போகுது. ரெவலேஷன் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரம். அது ரெவலேஷன் ஆரம்பிக்கும் போதும் சரி முடியும் போதும் சரி, சீக்கிரமாய் வருகிறேன், ஒவ்வொருத்தனுடைய கிரியைக்கு தக்கதாக வெகுமதி என்னோடு இருக்கிறது, சீக்கிரமாய் வருகிறேன். அந்த மாதிரி மனநிலையில் நம்ம வாழும் போது தான் இந்த உலகத்தை ஒட்டி வாழாம ஒரு பரதேசிகளா வாழ்ற ஒரு மென்டாலிட்டியே நமக்கு கிடைக்க முடியும். பாருங்க, பரதேசியா ஒரு அந்நியனாக நம்ம வாழ முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல, இந்த உலகம் எனக்கு வீடல்ல, பரலோக குடிமகன் நான் என்பதை நினைச்சு நமக்கு வாழ்றதுக்கு உதவியா இருக்கும். ஆகவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, இயேசு எந்த நேரத்திலையும் வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும். எப்படிங்க அப்படி வாழ்றது, அவர் 2000 வருஷமா அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு வர வரன்னு, வரலீங்களே நம்ம என்ன பண்றது, கடவுள் நம்மளை ஏமாத்துறாரா என்ன சொல்றீங்க, அப்படிதான் சொல்றாங்க வராரு வராரு வராருன்னு, எங்க வந்த மாதிரி இல்ல, கடவுள் நம்மளை ஏமாத்துறாரா, கடவுள் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடுறாரா, வரப்போறேன் ஜானுக்கு சொல்றேன் வந்துடுறேன்னு வரவே மாட்டேன், அந்த மாதிரி கேம்ஸ் ஆடுறாரா அவர், ஏன் வரல பேதுரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்களேன், 2 Peter 3:3
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியதாவது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
சுய இச்சைகளின்படி நடக்கிற மனுஷருங்க,
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீரிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
பாருங்களேன் அவர் விளக்குறாரு, மனுஷர்கள் தங்க சுய இச்சைகளின்படி நடக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி தெரியணும், அவர் வராரு வராருன்னு வரமாட்டாருன்ற மாதிரி அந்த சுய இச்சை அவங்களை வஞ்சிக்குது. சுய இச்சைகளின்படி நம்ம இருக்கிறதுனால தான் அந்த வஞ்சனை நம்மளை ஏமாத்துது அவர் வரமாட்டாருன்னு. ஆனால் சுய இச்சைகளின்படி வாழாதவங்க அதை எப்படி பார்ப்பாங்களாம்? கர்த்தர் வராது காரணம் என்ன தெரியுமா? நான் மனம் திரும்பாததுனால, நான் இன்னும் பரிசுத்தப்படாததுனால. ஆகவே நான் பரிசுத்தப்பட வேண்டும், பரிசுத்தம் ஆக வேண்டும்ன்ற ஒரு சுய இச்சைகளின்படி வஞ்சிக்கப்படாதவங்க பரிசுத்தத்தை தீவிரமா நாடுவாங்கன்றார் அவர். அவர் வராது காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் திருந்தல, வந்தீன்னா அழிஞ்சுதான் போவனி. அதுக்காகத்தான் வரல. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார் உனக்கிட்ட. அந்த பொறுமையை உணர்ந்து நன்றியோடு தீவிரத்தோடு பரிசுத்தத்துல வளருவாங்க. ஆனா சுய இச்சத்துல வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் வரமாட்டாருன்னு வாழ்வாங்கன்றார். பாருங்களேன் எவ்வளவு விளக்கம் அதுல கொடுக்கிறார். ஆகவே ஒன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய கேலண்டர்ல அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரியும். ஆகவே பேதுரு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிட்டுன்னா உண்மையாவே சமீபம் ஆயிடுச்சு. கடவுள் நம்ம கிட்ட விளையாடல, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. அந்த மனநிலைமை நமக்கு வரலன்னா நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துருவோம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன்னு, எப்படிங்க 2000 வருஷமா வரேன் வர வரேன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு சென்னைக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு காரில் போகிறேன்னு வச்சுக்குவோம். காரில் போகிறேன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ என்னுடைய ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப்பு போகிறோம், சென்னைக்கு போகலாம், கார்லேயே போகலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு காரை எடுத்துக்கிட்டு போகிறோம். போன பிறகு ரொம்ப நம்ம ஊர் தாண்டறதுக்கு தான் ரொம்ப நேரம் வேணும். பெங்களூர் டிராஃபிக் எல்லாம் தாண்டி போய் ஒசூரை தாண்டின பிறகு டயர்டாயிருது. டயர்டாயிட்டு ஒசூரை தாண்டின பிறகு மென் பின்னாடி இருந்து எனக்கு ஒரு சத்தம் வரும். என் பையனுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் எடுக்கும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும், டாடி சென்னை வந்துருச்சா அப்படின்னு ஒசூர்கிட்ட போன உடனே. அதே மாதிரி ஒரு சத்தம் வரும். சரி, அதை தாண்டி கிருஷ்ணகிரிக்கு போகிறோம். கிருஷ்ணகிரிக்கு போன பிறகு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு சரி கிளம்பு, திருப்பி கிளம்பலாம், டாடி சென்னை வந்துருச்சா, திருப்பி கேள்வி வரும். அந்த அப்படியே ஒரு ஒரு ஊராக பார்த்தோன்னா, அங்கேருந்து ஆம்பூர் போகிறோம், வாலாஜா போகிறோம், வேலூர் போகிறோம். வேலூருக்கு போகும்போது டாடி சென்னை வந்துருச்சா, ராணிப்பேட்டுக்கு போகும்போது டாடி சென்னை வந்துருச்சா, காஞ்சிபுரம் போகும்போது வந்துருச்சா, அப்புறம் கரெக்டாக அங்கே போய் ஸ்ரீ பெரம்பத்தூர் இல்லைங்களா, அப்புறம் பூனமலை அந்த ஊருக்கு போகும்போது அதுதான் பார்டர். அந்த இடத்துக்கு வரும்போது டாடி சென்னை வந்துருச்சா, இதை கேட்டுக்கிட்டே வருவேன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் நான் கொடுக்க முடியும் இல்லைங்களா. இது எல்லா கேள்விகளுக்கும் என்ன பதில்? இல்லப்பா இன்னும் வரல, நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப கிட்ட போயிட்டு இருக்கிறோம், இன்னும் வந்துடும். இந்த பதில் நான் ஒசூர்ல இருக்கும்போதும் கொடுக்கலாம், பூனமலை போன பிறகும் கொடுக்கலாம். இது பதில் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கிலோமீட்டர் நான் கடந்து போகும்போதும் சென்னை கிட்ட நான் போயிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. அது அந்த பதில் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதே விதத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்றது வந்து பேதுரு கிட்ட வந்துட்டோன்னு அவர் சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் சமீபம் வந்துருச்சு சொன்னதுக்கும், அவர் ஒசூர்லேருந்து ஒரு வேளை சொல்லலாம், நம்ம சொல்றதுக்கும் ரொம்ப உண்மைதான். அதுவும் ஏன், நாம பூனமலை வந்துட்டு சொல்லியிருந்துருக்கலாம், ரொம்ப கிட்ட பார்டர்ல வந்துட்டோம். அவரே எல்லாவற்றுக்கும் சமீபம் வந்துருச்சுன்னா 2000 வருஷம் ஆன பிறகு நம்ம சொல்றோம்னா அது எவ்வளவு சமீபமா இருக்கணும்ன்றதான் நம்ம உணரும். புரியுதுங்களா? ஒரே பதில் தான், ஆண்டவர் ரொம்ப கிட்ட வந்துட்டார், ரொம்ப விழித்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது, ரொம்ப கிட்ட வந்துருச்சு, அதை நம்ம உணரணும். ஆகவே இந்த ஒரு ஒரு பரியாசக்காரர் மென்டாலிட்டியை நம்ம கிட்ட இருந்து எடுக்க பார்க்கணும், அது ரொம்ப தப்பு. ஆகவே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டார் அப்படின்னா நாம் எப்படி வாழணும்? அவர் என்னைக்கும் வந்துடலாம் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு சீக்கிரம் வந்துடலான்னா நம்ம வாழ வேண்டியது எப்படி? இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெனட்டிக்ஸ் செய்கிற மாதிரி ஆகவே எல்லா வேலைகளையும் நம்ம விட்டுட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு மலை மேலே போய் உக்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுறணுன்றாரா பேதுரு? பாருங்களேன், அப்படி சொல்லலை. அது ஒரு முட்டாள்தனம். அப்படி வேதம் சொல்லலை. அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு கனவு காண்டுக்கிட்டு ஒரு சோம்பேறிகளாக இருக்கணும்னு சொல்லலை. அவர் வருவார் அப்படின்னு உண்மையாக நம்புகிற மனுஷனான் இருந்தீன்னா, அந்த பரியாசக்காரர்கள் மாதிரி வாழாத ஒரு மனுஷன், சுய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள், அவங்க ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்து வருவார் என்று வாழுகிற ஒரு மனிதர்கள், சுய இச்சைகளின்படி வாழுகிற மக்களா நாம், இயேசு கிறிஸ்து வருவார் என்ற வாழுகிற மக்களா நாம். இயேசு கிறிஸ்து மெய்யாக வருவார்னா நம்ம எப்படி வாழணும்? அவரு அது சொல்றாரு, மூணு கட்டளைகளை கொடுக்கிறார். மூணு கட்டளைகள். என்ன மூணு கட்டளைகள் அழகா சொல்ல போறாரு. முதலாவது, அதை நம்பி வாழ்கிறவனா இருந்தா உனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் நீ எப்படி இருக்கணும் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து வருவார், சீக்கிரம் வருவார், இன்னைக்கு கூட வருவாருன்னு வாழுகிற ஒரு மனுஷனா நீ இருந்தீன்னா உனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது எதுல வெளிப்படுது? ஜபத்துல வெளிப்படுது. உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும், முதலாவது அதை எடுக்கிறார். ரெண்டாவதாக, உனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு அது எதுல வெளிப்படுது? அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அதான் வருது 8வது வசனத்தில் இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேல ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உன்னை முழு இதயத்தோடு அவரை நேசி, முழு பிறனை நேசி, இந்த ரெண்டு உறவும் நீ சரியா இருக்கும் போது, உனக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னா, நீ சபையில கடவுள் உனக்கு கொடுத்த வரத்தை குறித்து கேர்லெஸ்ஸா இல்லாம எப்படிப்பட்ட ஊழியத்தை நீ சபையில செய்வ, அதுதான் பாயிண்ட். இந்த மூணு காரியத்தை தான் 10 வசனம் வரைக்கும் சொல்ல போற. கடவுளுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழுங்கா இருந்து, மற்றவர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழுங்கா இருந்துச்சுன்னா, நீ ஆண்டவர் வச்ச உன்னுடைய சபையில ஆண்டவர் கொடுத்த வரத்தை நல்ல உக்கிரான காரணா இருந்து அதை வீணாக்காம அந்த வரத்தை வச்சு நீ சபைக்கு எப்படி ஊழியம் செய்கிற மனிதனாக நீ இருப்பாய், எப்படி உதவி செய்யற மனிதனாக நீ இருப்பாய். இந்த காரியத்தை தான் இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? 10வது வசனத்தில் ஆண்டவர் மனித வாழ்க்கையின் மனித வாழ்வின் முக்கிய நோக்கம் என்ன, நம்ம வாழ்றதுனுடைய நோக்கம் என்ன, கடவுளை மகிமைப்படுத்தணும். அதைத்தான் அது 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். எல்லாவற்றையும் பிதா தேவனுக்கு மகிமையாக நாம் செய்ய வேண்டும். ஒன்னொன்னுக்கும் நெருங்கிய சம்பந்தம். நம்ம ஜப வாழ்க்கையில ஒழுங்கா இருந்தாதான் மற்றவங்களை நேசிக்க முடியும். மற்றவங்களை நேசிக்கிறவர்களா இருந்தாதான் மற்றவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களா இருக்க முடியும் பாருங்களேன். அந்த கனெக்ஷன் இருக்கு. ஆகவே நம்ம தொடர்ந்து இதுல பார்ப்போமே. பேதுருடைய முதலாவது பாயிண்ட் ஜபத்தை பத்தி பார்ப்போம். ஜபத்தை அவர் வலியுறுத்துறத பார்ப்போம். இதை பார்க்கும்போது ஒரு வினோதமா எனக்கு இருந்துச்சு. மற்ற பகுதிகள்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வரார் என்ற உடனே நம்ம வேதம் ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்றது வந்து நம்ம பரிசுத்தமா வாழணும்ன்றது தான் என்கரேஜ் பண்றது இல்லைங்களா. பாருங்களா பேதுரு சொல்றதே பார்ப்போமே. 2 பேதுரு 2:10 அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே அழிய போகுது, அதனால நீங்க என்ன செய்யணும்,
விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து.
2:10
கஸ்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற
3:10 இருக்கலாம் சாரி.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வர்க்கமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும்
பாருங்களேன். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும், நம்முடைய ஹோலினஸ் உலகமெல்லாம் அழிய போறதுனால நீங்க பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தத்தை தீவிரமா நாடணும், இந்த உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க 14வது வசனம் படிங்க.
ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் தடையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி
ஜாக்கிரதையா இருக்கணும் போது இங்க பேதுரு வந்து எதை சொல்றாரு, பிரேயரை பத்தி சொல்றாரு. ஏன் பரிசுத்தத்தை பத்தி அவர் பேசல, பிரேயரை பத்தி பேசணும். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? நான் எனக்கே பேசிட்டு இருக்கேனா. பேதுரு வேதம் எல்லாமே பழைய புதையற்பாடுல பார்த்தோம்னா இயேசு வருவார் என்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா, தீவிரமான பரிசுத்தத்தை நாடுகிறவர்களா நாம் இருக்கணும்னு சொல்ற இடத்துல பேதுரு இங்க எதை வலியுறுத்துறாரு, ஜபத்தை வலியுறுத்துறாரு. ஏன் யோசிச்சு பார்த்தோம்னா பரிசுத்தத்துக்கும் ஜபத்துக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருப்பதுனால் இல்லைங்களா. நம்ம ஜபம் பண்ணுவதற்கு ஜபம் பண்ணா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு உதவும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா தான் ஒழுங்கா எடையில்லாம ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றவர்களா நம்ம இருப்போம் இல்லைங்களா. ஒரு பரிசுத்தமா வாழ்றதுனுடைய ஒரு கனிதான் ஜபம் பண்றது இல்லைங்களா. அதனால தான் ஜபத்தை பத்தி அவர் எடுக்கிறாரு, ஜபத்தை அவரு முக்கியமா அங்க வலியுறுத்துறாரு. ஆகவே அவரு சொல்லிட்டு வர்றத பாருங்களேன், ஜபத்தை பத்தி வலியுறுத்துறாரு. என்ன 7வது வசனத்துல, எல்லாவற்றுக்கும் முடிவு ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. எதுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், ஜபம் பண்ணுவதற்கு. அது மாத்திரம் இல்ல, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருங்கள். ஏன், ஜபம் பண்ணுவதற்கு. அதான் குறிக்கோள், ஜபம் பண்ணுவதற்கு. ஆகவே ஜபம்ன்றத பத்தி நம்ம ஒரு சில காரியங்கள் பார்ப்போம். ஜபம்ன்றத பத்தி நம்ம வாழ்க்கையெல்லாம் படிக்கணும். ஆகவே சில காரியங்கள் ஜபம்ன்றத பத்தி பார்த்துட்டு ஜபத்துக்கு இருக்க ஜபத்துக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஜாக்கிரதையும் இந்த தெளிந்த புத்தியும் நம்ம படிச்சுக்கோ பார்ப்போம். ஜபோனா என்ன, ஜபோனா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஜபத்துல என்னென்ன அடங்கியிருக்கிறது, ஜபத்தில் வருகிற நன்மைகள் அப்படின்றத கொஞ்சம் வேகமா பார்ப்போம். ஜபோனா என்ன, ஜபோனா ஜபோ பேசுறது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் பாருங்களேன். ஒரு மனுஷங்க கேட்கணும்னு வார்த்தைகளை அடக்கி ஒழுங்கா அடக்கி அரேஞ்ச் பண்ணி பேசுறது சத்தம் போட்டுடலாம் ஜபம் இல்லைங்களா, அதை உச்சரிச்சிடலாம், ஒரு ஈஸியாக ஜபம் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். எல்லாரும் ஜபம் பண்ணுங்க அப்படின்னும் போது ஜபம் பண்ண கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுறது வார்த்தைகளை பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா, அதுவா ஜபம், ஜபம்னா அதுவா, யோசிச்சு பாருங்களேன். பரமண்டலங்கள் பதப்படா மனப்பாடம் பண்ணிட்டு அதை பேசிடுது, அதுவா ஜபம், ஜபம் அது இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜபம் அது இல்லை, ஜபம் உண்மையான ஜபம் என்னன்னா நம்மளுடைய மைண்டை கடவுள் மேலே வச்சு, நம்மளுடைய மைண்டை கடவுள் மேலே வச்சு நம்மளுடைய உணர்ச்சிகள் ஆசைகள் ஏக்கங்களை எல்லாம் கடவுள் மேலே செலுத்துறது ஜபம் பாருங்களேன். அதனோட வெளிப்பிரகாரமாக வெளியில் தெரியும், வெளியில் மற்றவங்களோடு செய்யும் போது அது வெளியில் தெரியணும் இல்லையா, நான் ஜபம் பண்ணுறேன்னு அதனோட வெளிப்படாரமாக வருகிறது தான் வார்த்தைகள், வார்த்தைகள் அல்ல ஜபம். நம்முடைய மைண்டை கடவுள் மேலே ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய உணர்ச்சிகள் ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் கடவுள் மேலே ஊத்துறது தான் ஜபம் பாருங்களேன். அதுதான் ஜபம், அதை நம்ம பார்த்துக்கணும். நம்ம நம்மளை உருவாக்குன கடவுள், நம்ம இருதயத்தை அறிந்த கடவுள், அது எப்படி பேசும் அது என்னத்தை உணரும்னு தெரிஞ்ச கடவுள்கிட்ட நம்ம இருதயத்தை கொட்டுறதுக்கு தாங்க ஜபம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஜபம் உண்மையா பண்ணும்போது நம்ம இருதயம் அதனால பாதிக்கப்படணும், நம்ம இருதயம் அதனால தொடப்படணும். அப்படி தொடப்படும் போது தான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறாரு, அந்த ஜபத்தை கவனிக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்றாருன்ற உணர்வு நமக்கு ஏற்படும் பாருங்களேன். ஜபம் அதாங்க, வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் சத்தம் அல்ல, அந்த மாதிரி ஜபம் கடவுளை தொடாது. அது வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஜபம் வந்து கடவுள் மாத்திரமே பார்க்கக்கூடிய, கடவுள் மாத்திரமே கேட்கக்கூடிய இருதய உணர்ச்சிகள், இருதயத்தின் உணர்வுகள் பாருங்களேன். இதயத்துல நம்ம உணர்றது, இருதயத்துல நம்ம ஏங்குறது, அதை மாத்திரமே, அது இல்லாம வேற எந்த நாடகம் போட்டாலும் அது ஜபமாவே கடவுள் பார்க்கறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அதுதான் நம்ம யோசிக்கணும். வெறும் வார்த்தைகள் வெறும் சத்தம், ஜபம் பண்ணீங்களா, ஜபம் இல்லை, அது ஜபம் இல்லை. ஜபம் என்ன, கடவுள் மேல நம்ம மைண்டை வச்சு நம்ம இருதயத்தின் ஏக்கங்களை பாரங்களை கஷ்டங்களை தேவைகளை நன்றிய எல்லாத்தையும் அவர் மேல ஊத்துறது, உணர்ச்சிகள் அப்படியே போறது அவர் மேல, அதாங்க ஜபம். அதனோட வெளிப்பிரகாரமான அடையாளம் தான் வார்த்தைகள். வார்த்தைகள் இல்லாத ஜபங்கள் அநேகம் இருக்கலாம், அதை நம்ம பார்த்துக்கணும் பாருங்களேன். அந்த நம்ம பார்க்கணும், அதுதான் ஜபம். அது இல்லாம வேற எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்னா தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றது, ஒரு ஒரு நடிப்பு இல்லைங்களா, ஒரு நடிப்பு, ஒரு நடிப்பு, அது இல்லை ஜபம். அதை நம்ம பார்த்துக்கணும். அது அது மனுஷங்க ஒண்டி தான் பார்க்குவாருங்க, கடவுள் பார்க்க மாட்டாருன்னு சொல்லித்தரல ஆண்டவரே. மனுஷர்கள் காண வேண்டும் என்று ஜபம் பண்றீங்களே, அது இல்லையா ஜபம். கடவுள் காணுன்ற வார்த்தை என்ன தெரியுமா, கடவுள் பார்க்குறாரு என்ன, உன் மைண்டு கடவுள் மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்குதா, உணர்ச்சிகள்லாம் எலும்பி கடவுள் மேலே போகுதான்றது, அதைத்தான் அவர் ஜபமாக பார்க்கறது. வார்த்தைகளை மனுஷங்க தான் கேட்பாங்க, என்ன நல்லா ஜபம் பண்ணார் அவர், அது இல்லை ஜபம். மனுஷர்கள் காண வேண்டும் என்று பண்றது இல்லை ஜபம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களா. ஜபம்னா என்னன்னு பாக்குறோம், நம்ம மைண்ட கடவுள் மேல சிதற, மைண்ட கடவுள் மேல கொண்டு வந்து நம்மளுடைய ஏக்கங்களை உணர்ச்சிகளை உணர்வுகளை ஆசைகளை அவர் மேல் கொட்டுறது. சில டைம்ல நமக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாது, அது புக மாதிரி அது உணர்வு மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த நம்மளை படைச்ச நம்ம இருதயத்தை அறிந்த அது பேசுற பேச்சு அறிந்த தேவன் அதை உணர்வார், அந்த கனெக்ஷனை வச்சிருக்கிறதாங்க ஜபம். அதை பார்க்கணும், அதனோட வெளிப்பிரகாரமானது வார்த்தைகள். ஓகே, ஜபம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஜபத்துல என்னென்ன அடங்கியிருக்கோம், ஒரு தூபத்துல சகல சில காரியங்களை மிக்ஸ் பண்ற மாதிரி சில மிக்சர் ஜபம், என்ன கடவுளுக்கு துதி நிறைஞ்சிருக்கும் அந்த ஜபத்துல, கடவுளுக்கு நன்றி, அவர் நமக்கு கொடுத்த இரக்கங்களை உணர்ந்து நமக்கு தேங்க்ஸ் சொல்றது இல்லைங்களா, நன்றி சொல்றது. அவர் முன்னாடி நம்ம இருக்கிறோமேன்ற உணர்வு, நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோமே, நம்ம பாவியா இருக்கிறோமேன்ற ஒரு அறிக்கை, ஐயோ சீரழிந்து இருக்கிறோமேன்ற ஒரு அறிக்கை ஜபத்துல இருக்கு. வேண்டுகோள் பெட்டிஷன்ஸ் ஜபத்துல இருக்கு. துதி இருக்குது, ஸ்தோத்திரங்கள் இருக்கு, அறிக்கை இருக்கு, பெட்டிஷன்ஸ் ஜபத்துல இருக்கு. இது எல்லாமே இருதய உணர்வோடு, இருதய உணர்வோடு செலுத்தும் போது அது ஒரு ஒரு தகன பலினுவாங்க இல்லைங்களா, தகன பலி. அந்த புகை கடவுள்கிட்ட போற மாதிரி நம்ம இருதய உணர்வு ஏற்படும் போது அது புகை மாதிரி கடவுள்கிட்ட போகுது. அதுவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஒருத்தர் ஜபம் பண்றாரு, அவருடைய பேசுற பேச்சுல உணர்வுல நம்மளும் கலந்துக்கும் போது அது ஒரு ஸ்தம்பம் மாதிரி கடவுள்கிட்ட போய் சுகந்த வாசனையா கடவுளுக்கு இருக்கு. அதை கேட்கும் போது அப்படியா இருக்கு நம்ம ஜபம், யோசிச்சு பாருங்க. இதாங்க ஜபம், கடவுள் நமக்கு ஜபத்தை கேட்கிறாருன்றத அதை உணர்ற இருதயத்துக்கும் தெரியும், அது கேட்குற கடவுளுக்கும் தெரியும். அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு கடவுளை ஃபிக்ஸ் பண்ணி நேராக ஜபம் பண்ண பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ஜபம் நேராக போகும், எந்த உணர்வும் இல்லாமல் பாருங்களேன். அதுதான் ஜபம், ஜபம். சரி, ஜபம் என்னன்னு பார்த்துட்டோம், ஜபத்தில் என்ன இருக்கும்னு பார்த்துட்டு ஜபத்தினால் வருகிற நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். ஜபத்தினால் வருகிற நன்மைகள் என்ன? ஜபம் வந்து கடவுளுக்கு இல்லை, ஜபம் கடவுளுக்கு ஜபம் தேவையா? எதுக்குங்க அவர் கடவுளுக்கு ஜபம் தேவையா? இல்லை, நமக்கு என்ன தேவை, நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம மனசுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஜபம் தேவையே இல்லை. ஜபத்தினால மிகப்பெரிய லாஸ் அனுபவிக்கிறவங்க நம்ம தான் முட்டாளுங்களே தவிர கடவுளுக்கு ஒரு இழப்பும் இல்லை நம்ம ஜபம் பண்ணலன்னு. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஜபம் பண்ணாமல் போயிட்டான், அதுக்கு மூஞ்சை கோச்சிக்கிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய இழப்புனா, நம்ம தான் லாஸ் ஆகுறவங்களே தவிர அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே ஜபம்ன்றது வந்து மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக கடவுள்கிட்ட நம்ம போவே முடியாத நிலையில் இருக்கும்போது தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்து பலியாக மறித்து அந்த ஆலயத்தின் சீலையை கிழித்து டைரக்டா பப்பா பிதாவேன்னு போகும்படிக்கு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஜபம். எல்லாருமே போக முடியாது, அவருடைய பிள்ளைங்க மாத்திரம் தான் வர முடியும். ராஜாக்கு முன்பதாக ஒரு ஸ்லாக்கியமா அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த ஜபத்தை. ஜபத்தின் நன்மைகள் என்ன? ஒரு சில காரியங்கள், பல நன்மைகள் இருக்கு, ஒரு சில காரியங்களை நான் எழுதியிருக்கேன். என்ன? முதலாவது வந்து இந்த உலகத்தை வாழ்ற நம்ம வந்து பல ப்ரெஷர்ஸ், டென்ஷன்ஸ், கவலைகள், வேதனைகள் நம்ம மனசை ஆழ்த்துது இல்லைங்களா. அதனால எவ்வளோ ப்ரெஷர் நம்ம மனசில் வருது, அதனால தானே பிபி எல்லாருக்கும் வர்றது, வேதனை மனசு கஷ்டம் எல்லாருக்கும் வர்றது, அதுதான் மனசில் நமக்கு ரொம்ப வர்றது ப்ரெஷர்ஸ். அந்த ப்ரெஷர்ஸை ஒரு அதுலேருந்து ஒரு விடுதலை, அதில் ஒரு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜபம் நமக்கு இருக்கு பாருங்களேன். மெடிடேஷன்ஸில் சொல்லுவாங்க, யோகா மெடிடேஷன்லலாம் நீ ரொம்ப ப்ரெஷராக டென்ஷனாக இருக்கும்போது உன் ப்ரெஷர் கவலைகளை போய் எங்கேயாவது ஒரு செவருக்கிட்டையாவது சொல்லுன்னுவாங்க. அது பேசும்போது உள்ள ப்ரெஷர் அடக்கி அடக்கி வைக்கிறதுனால அது வெளியில் நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம அனுபவிச்சதில்லை, நம்ம உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வரும்போது என்னங்க எதிர்பார்க்குறோம்? யாராவது நம்ம நேசிக்கிறவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது இல்லைங்களா, எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது மற்றவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது. ஒரு ஒரு அமைங்கி ப்ரெஷராக இருந்த ஒரு குக்கர் போய் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் மற்றவங்ககிட்ட, நம்மளை நேசிக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு நிம்மதியோடு போகிறோம் இல்லைங்களா, அப்படி ஏற்படுது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நேசிக்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்ம மேலே அன்பு செய்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்மளையே கவனித்து எல்லாத்தையும் அறிஞ்சு நம்ம நம்ம பிரச்சனைக்கு உதவி செய்கிறவர்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணும்போது உண்மையாக மனசு அவர்கிட்ட கொட்டும் போது அது எவ்வளோ ரிலீஃபை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, அதுக்கு தான் ஜபம், அதுக்கு தான் ஜபம். நம்ம துன்பங்கள் கஷ்டங்களில் ப்ரெஷரில் வாழாதபடிக்கு, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு ஒரு ப்ரெஷர் குக்கராக இது நீ பஸ்ட் ஆயிராதபடிக்கு என்ன பண்ணணும்? விண்ணப்ப ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவனிடத்தில் தெரிவியுங்கள், அப்போ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். அதுக்கு தாங்க ஜபம். நம்ம ப்ரெஷரோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு வாழாதபடிக்கு நம்மளுடைய கவலைகளை தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பனாக ரிலீஸ் பண்ணும்படிக்கு, அவர் மனசில் அவர்கிட்ட சொல்லும்படிக்கு, அதை அவர் கேட்டு அதனால் உடனே இமீடியட்டாக நமக்கு ரிலீஃபு பதில் உடனே வராம இருக்கலாம், ஆனா ரிலீஃப் அந்த ட்ரெஷர் ப்ரெஷர்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்களேன். அவருடைய ப்ராமிசஸ், அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த ஆத்மா பெரிய அமைதல் சமாதானம் அடையும் படிக்கு ஜபம் தான் நமக்கு பண்ணுது. முதலாவது ஜபத்தின் நன்மை. ரெண்டாவது ஜப நன்மை என்ன செய்யுது? நம்மளை ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக ஜபம் நம்மளுக்கு மாத்துது இல்லைங்களா. ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டடாக, அது மாத்திரம் இல்லை, நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்மளுடைய நிலைமையை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கிறோம், எவ்வளோ விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ பாவிகளாக இருக்கிறோம், அந்த எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா ஸ்ப்ரெட் ஆகுதான், என்லார்ஜ் ஆகுதான். எதுக்கு? என்னுடைய ஆத்ம தேவைகளை அதிக அதிகமாக உணர உணர என்ன ஆகுது? அதிக அதிகமாக கிருபைகளை வேண்டவோ வளரவோன்னு ஆரம்பிக்கிறேன். நம்ம கிருபையில வளராத காரணம் நம்ம ஆத்மா ரொம்ப சுருங்கி போறதுனால. எந்த அளவுக்கு நம்முடைய தேவைகளை கிருபைகளை நம்முடைய அவலத்தை நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா என்லார்ஜ் ஆகுது, அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அதிகமாக நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். ஜபம் தாங்க அது செய்யுது, ஜபம் தான் அதை செய்யுது. பாருங்களேன், கடவுளுடைய சகல கிரியைகள் நம்ம வாழ்க்கையில அவருடைய கரம் இருக்கிறத பார்க்க வைக்கிறதே ஜபம் தான். அடுத்ததாக பரிசுத்தாவி நமக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளை அசைக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, பலப்படுத்துறது, அதிகமாக்குறது ஜபம். உதாரணத்துக்கு பரிசுத்தாவின் கனிகள் என்ன, அவருடைய கிருபைகள் என்ன? விசுவாசம் பரிசுத்தாவி தான் ஏற்படுத்துறார் இல்லைங்களா. விசுவாசத்தை அதிகப்படுத்துறது ஜபம். அன்பு இல்லைங்களா, அன்பு வந்து கடவுள் மேல இருக்கிற அன்பு. நம்ம ஒருத்தரோடு நெருங்கி நெருங்கி எவ்வளோ மீட்டிங் போடுறோமோ, ஒருத்தரோடு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம், அந்த அன்பு அதிகப்படுத்துறது ஜபம் தான். பரிசுத்தாவின் கனிகளை அதிகப்படுத்துறதே ஜபம். உதாரணத்துக்கு தாவீது சொல்ற ஒரு வசனத்தை படிப்போமே, சங்கீதம் 18:1 அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். இல்ல 116 படிங்க, சாரி 116:1 படிங்களா. அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 116:1,
கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டறினால் அவரில் அன்பு கூறுகிறேன்.
பாரு, ஜபத்தை ரெகுலரா நம்ம சொன்ன மாதிரி பண்ணும் போது கர்த்தர் என் ஜபத்தை கேட்டாருன்றது வந்து அதை நான் உணர்றதுனால அவர் மேல இருக்கிற அன்பு எனக்கு அதிகமாகுது. ரெண்டாவது வசனம் படிங்க,
அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன்.
ஜபத்துல எப்படிங்க வளர்றது, எப்படிங்க தெரியுமா வளர்றது? ரொம்ப ஜபம் பண்ணும்போது தான் ஜபத்துல வளர முடியும். அவர் என் ஜபத்தை கேட்டார் என்பதை அறிந்து நான் அவரை நேசிப்பேன். அது மாத்திரம் இல்ல, அவர் என் ஜபத்தை கேட்கிறார் என்பதை அறிந்து என் வாழ்நாள் எல்லாம் நான் ஜபம் பண்ணுவேன். பாருங்களேன், ஜபத்துல என்கரேஜ்மெண்ட் ஜபத்துக்கு தான் கொடுக்க முடியும், ஜபம் தான் கொடுக்க முடியும். ஆகவே பரிசுத்தாவின் சகல நற்குணங்களும், அன்பு, விசுவாசம், சமாதானம், சந்தோஷம், அது எல்லாமே நமக்கு கொண்டு வருகிறது என்ன? ஜபம், ஜபம். பாருங்களேன், ஜபத்தினுடைய நன்மைகள். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் இழிவான காரியங்களை நம்ம ஒட்டி இராதபடிக்கு உன்னதமா நம்மள ஆத்மாவை உயர்த்துகிறது ஜபம். அசிங்கமான காரியங்கள்ல நம்ம போய் இந்த உலகத்தில் இராதபடிக்கு தெய்வீக இன்பங்களை நமக்கு உணர்த்துகிறது ஜபம், நம்மளை உயர்த்துகிறது ஜபம். அடுத்ததாக பாருங்களேன், பரிசுத்தாவின் வரங்களை கிருபைகளை நமக்கு அதிகப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தேவன் இடத்துல நம்ம அடிக்கடி போய் 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 அதிகமாக ஜபத்தில் வளர்றதுனால கடவுளுடைய சாயலாக நம்மளை மாற்றுறது ஜபம் தான் இல்லைங்களா. யார் கூட நீ ரொம்ப சேர்றியோ, யார் கூட நீ ரொம்ப பேசுறியோ, அவங்கள மாத்தானே நீ நம்ம ஆவோம். அந்த மாதிரி கடவுளுடைய சாயலாக நம்மளை மாற்றுறது ஜபம் தான். மோசே போய் 40 நாள் கடவுளோடு மலையில் இருந்துட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு அவர் முகம்? எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அது அப்படித்தான் ஜபம் நமக்கு மாத்துறது. அடுத்ததாக அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நன்மைகள் ஜபத்தை பற்றி வருது. கடவுள் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், கடவுள் வந்து பொதுவான காரியங்களை எல்லாருக்கும் கொடுப்பாரு, ஆனால் சில விசேஷமான ஆவிக்கூரிய பொக்கிஷங்களை ஜபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். பொதுவாக சாப்பாடு கொடுப்பாரு, கம்யூனியன் கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதை இதை கொடுப்பாரு, ஆனால் சில விசேஷ ஆவிக்கூரிய பொக்கிஷங்களை மாத்திரம் ஜபாவி உள்ளவர்களுக்கு தான் அவர் கொடுப்பாருன்றார். பாருங்களேன், அந்த ஜபம் நம்மளை எவ்வளோ இழக்க வைக்குது கடவுள். அடுத்ததாக ஜபம் வந்து கடவுள் வந்து தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வாதிக்கிற ஒரே வழி, ஆணை வந்து அவர் எடுத்துக்கொண்ட ஆணை, ஜபிக்கிற மக்களாக தன்னுடைய மக்கள் இருக்கும்போது தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அது வேதத்துல பல வசனங்களை எடுத்து பார்க்கலாம். எப்போ நீங்க முழங்காலிட்டு உங்களை தாழ்த்தி என்னை வேண்டிக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பழைய பாடல பல வசனங்கள் இருக்கு. புதிய பாடல் இயேசுவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் என்னை விட அதிகமான கிரியைகளை செய்ய முடியும். எப்படி ஆண்டவரை செய்ய முடியும்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய நாமத்தில் பிதாவிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஜெபிக்கிறவர்களா நீங்க இருக்கும்போது தான் அப்ப செய்ய முடியும். பாருங்களேன், ஜெபத்தினுடைய முக்கியத்துவம், ஜெபத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆகவே நம்ம இதயத்தை ஜெபம் பண்ணுகிறவர்களா நம்ம மாத்திக்கணும். அவரு இப்போ எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் வேதத்துல இருக்கு, தீமையானவர்கள் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கும் போது பிதா கொடுக்க மாட்டாரான்னு இயேசு கேட்கிறாரு இல்லைங்களா. அந்த மாதிரி பல காரியங்கள் ஜெபத்துல இருக்கு. ஜெபத்துல எப்படிங்க வளர்றது? ஆகவே ஜெபத்துல எப்படி வளர்றது? ஒண்ணு வந்து நம்முடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பிரசங்கம் பண்றதுனாலயோ உற்சாகப்படுத்துறதுனாலயோ நமக்கு ஜெபம் வந்துடாது. கடவுள் தான் நமக்கு ஜெப ஆவிய தரணும். அது அவருடைய உரிமை, அவர் மட்டும்தான் யாரு கொடுக்கணுமோ கொடுக்கிறார். ஜெப ஆவிய அவர் தான் கொடுக்கறது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் ரெகுலரா. ஆண்டவரே ஜெப ஆவி உள்ளவர்களாக எங்களை மாத்தும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஜப ஆவி உள்ளவர் அவருடைய ஸ்கூல்ல அவர் மாத்திரம்தான் சொல்லி கொடுக்கறது. அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். என் பிரசங்கமோ ஒரு என்கரேஜ் பண்றதுனாலயோ ஆகாது. பாருங்களேன், கடவுள் மேல சார்ந்து நம்ம தொடர்ந்து ஜபத்துல வளர பார்க்கணும். நம்மள இருக்கிற ஒரு குறை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்னில் இருக்கிற குறையும் நான் அதான் சொல்றேன். நம்ம தொடர்ந்து ஜபிக்கிற மக்களாக வளர பார்க்கணும். எப்படிங்க ஜபத்துல வளர்றது? ஜபத்தை பத்தி பேசுறத விட்டுறணும், ஜபத்தை பத்தி சிந்திக்கிறத விட்டுறணும், என்ன பண்ணணும், ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படித்தான் ஜபத்துல வளர்றது. நீச்சல் கத்துக்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணியில குதிக்கணும். அதே மாதிரி தான் ஜபம் பண்றதுக்கு கத்துக்கணும்னா பிரசங்கம் பண்ணி ஜபத்தை கத்துக்க முடியாது, ஒரு போதகத்தை கேட்டு ஜபத்தை கத்துக்க முடியாது. நான் ஜபம் பண்றதுக்கு கத்துக்கணும்னா நான் ஜபம் பண்ணாதான் ஜபத்தை கத்துக்க முடியும். வேற வழியே இல்லை. நல்லா உற்சாகமா ஒரு பிரசங்க ஜபத்தை பண்ணி கட்டு, அன்னைக்கு ஜபம் பண்றது இல்லாது. ஜபத்துல நான் வளரணும், ஜபாவி எனக்கு கிடைக்கணும்னா நான் ஜபம் பண்ணாதான் முடியும். நான் எந்த அளவுக்கு அதிகமா ஜபம் பண்றேனோ அந்த அளவுக்கு ஜபத்துல நான் வளர முடியும். ஆகவே இதை நமக்கு கத்துக்கணும். ஆனா பாஸ்டர், நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோமே, நாங்க எப்படி ஜபம் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? என் ஜான் கிட்ட நேற்று நாங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது, நீ காலையில ஏன் ஜபம் பண்றது இல்ல? காலையில அர்ஜென்ட்டா நான் ஸ்கூலுக்கு போனோம், அதனால நான் எப்படி ஜபம் பண்ண முடியும்? சரி, மத்தியானம் ஏன் ஜபம் பண்றது இல்ல? சாயந்தரம் வந்து ஏன் ஜபம் பண்றது இல்ல? வந்த உடனே அவசர அவசரமா என்ன டியூஷனுக்கு அனுப்புறீங்க, நான் எங்க ஜபம் பண்றது? சரி, நைட்டு ஏன் ஜபம் பண்றது இல்ல? காலையில 6:30 எந்திரிச்சு 7 எந்திரிச்சு ரெடி ஆகணும், நான் எங்க நைட்டு ஜபம் பண்றது அப்படின்னு ஒரு காரணங்களும் வந்து நம்மளும் அதே தான் சொல்றோம் இல்லைங்களா. உலக காரியங்கள் நாம் மூழ்கி இருப்பதனால் ஜபத்துல வளர முடியாம இருக்கோம். அதுக்குத்தான் பேதுரு இப்போ ரெண்டு புத்திமதி சொல்ல போறேன். நீங்க ஜபத்துல இவ்வளோ அருமையா அது ஆசீர்வாதமான இருக்கிற ஒரு சாதனத்தை பயன்படுத்தாம தடை பண்ணுகிற ரெண்டு காரியங்கள் அதைத்தான் நமக்கு விளக்கு கொடுக்க போறாரு. பாருங்களேன், நான் ஜபத்துல வளர்றதுக்கு என்ன செய்யணும்ன்றாரு? முதலாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். நான் ஜபத்துல வளரணும்னா முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம மைண்டை நம்ம காக்கிறவர்களா இருக்கணும். உலக காரியங்கள்ல இருந்து நம்ம மைண்டை பாதுகாக்கிறவர்களா இருக்கணும், இல்லைன்னா ஜபத்துல வளர முடியாது. உலக காரியங்கள்ல இருந்து நம்ம மைண்டை பாதுகாத்து ஆவிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப அதிகமா வைக்கிறவர்களா இருக்கணும், இல்லைன்னா நம்ம காக்க முடியாது. பாருங்களேன், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று இல்லைங்களா. ஆகவே பரலோக குடிமக்களா இருக்கிற நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன தெளிந்த புத்தினா? உலக காரியங்களை எந்த அளவுக்கு, எல்லா முடிவு வரப்போதே உலக காரியங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்ற எடை போடுற ஒரு புத்தி நமக்கு இல்லைன்னா தெளிந்த புத்தியாவே நம்ம இருக்க முடியாது. அளவுக்கு அதிகமா நம்மளுடைய உணர்ச்சிகளை சிந்தனைகளை எக்கச்சக்கமா உலகத்துக்கு கொட்டி போறதுனால தான் தெளிந்த புத்தி நமக்கு இல்லாம போயிடுறது. எல்லாமே முடிய போதே நீங்க தெளிந்த புத்தியா இருக்கக்கூடாது. பாருங்களேன், உலகத்தை பரலோக நம்பிக்கை இல்லாதவங்க, ஆவிக்குரிய இன்பத்தை அறியாதவங்க தான் வேற வழியே இல்லைன்னு உலகத்துல தங்களுடைய சகலத்தையும் ஊத்தி வாழுவாங்க. அந்நியருங்க தான் அப்படி வாழுவாங்க. நீங்க அப்படி வாழலாமா? பாருங்களேன், நம்மள ஒரு உயர்ந்த இன்பங்களை நாடும்படிக்கு தெளிந்த புத்தி அவர் சொல்றார். இது வந்து ஒன்று கவனிக்கணும், மாம்ச இச்சைகளை குறித்து மாத்திரம் பேசல, பாவங்களை குறித்து மாத்திரம் பேசல. பாவங்க மாம்ச இச்சைகள் உங்க ஆத்மாவை டேமேஜ் பண்ணும், உங்க ஆத்மாவையே அழிக்கும். ஒரு அவிவசுவாசிக்க பெரிய கெடுதல் ஆத்மா மாம்ச இச்சைகள் செய்யும் இல்லைங்களா? ஏன்னா கடவுள் சாயலாக படைக்கப்பட்டதுனால அவிவசுவாசிக்க பெரிய டேமேஜ் செய்யும், கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் செய்யும். அதை பத்தி இவர் பேசல. இவர் எதை பத்தி பேசுறாருன்னு கவனிக்கணும். இவர் தெளிந்த புத்தி எதுல இருக்கணும்னா, நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய காரியங்கள்ல கண்ட்ரோலா இருக்கணும்ன்றார். எந்த காரியங்கள்? அன்கன்ட்ரோலபலா சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது நமக்கு தெளிந்த புத்தி ஒருபோதும் கொடுக்காது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக டிவி பார்க்கறது, அளவுக்கு அதிகமாக வேலையில் நம்ம சம்மந்தப்படுறது, அளவுக்கு அதிகமாக குடும்ப காரியங்களில் உலக காரியங்களில் நம்ம உலகமே எல்லான்னு ஒட்டி இருக்கிறது வந்து நமக்கு தெளிந்த புத்தியே கொடுக்காது. பாருங்கள், எல்லாமே முடிய போதே இதில் போய் நம்ம இதயத்தை வச்சிருக்கலாமா? அதான் ஆர்குமெண்ட்டு. ஒரு தெய்வீக கண்ட்ரோல் நம்ம மைண்டில், தெளிந்த புத்தினா ஒரு டிசிப்ளின், ஒரு டாலரன்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு இன்டா, ஒரு கண்ட்ரோல், ஒரு மாடரேஷன். பாருங்களேன், லூக்கா 21:34 படிங்களா, அதில் சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். 21:34 லூக்கா.
உங்கள் இருதயங்கள் பெரும் சித்தியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள்
உலக கவலைகள்னாலையும், உலக கவலைகள்னும் போது உலகத்தின் மேல் அளவுக்கு அதிகமான ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் வைத்ததனால் வருகிற கவலைகள், அதுதான் அவர் அவங்க பேசுறார், வலியுறுத்துறாரு. ஒருவேளை பாருங்களேன், டயட்ல நம்ம ஒருவேளை கண்ட்ரோலா இருக்கலாம், ஆனா பொருளாசையில, சுய ஆசையில, உலக ஆசையில அதிகமா நம்ம மனசை விட்டோம்னா ஜபத்துக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கவே முடியாது, ஜபிக்கிறவர்களா இருக்க முடியாது. நம்ம நியாயமா செய்ய வேண்டிய கடமைகள்ல தான் நம்ம பிரச்சனையா ஆயிர முடியும். பாருங்களேன், நம்ம வேலையில பிரச்சனை ஆயிர முடியும். இது இன்னொரு விதத்துல கொலோசியர்ல பவுல் சொல்ற மாதிரிங்க, மேலான காரியங்களை நாடுங்கள், மேலான காரியங்களை உங்க மனசை வைங்க, பூமி கடுத்தவைகள் அல்ல, மேலான காரியங்களை உங்க மனசுல வைங்க அப்படின்னு. இந்த தெளிந்த புத்தின்ற ஒரு வார்த்தை மார்க் 15:15 ஒரு வசனம் படிங்க. மார்க் 15:15
அப்பொழுது பிலாத்து ஜனங்களை,
15 மார்க்குங்களா? ஒருவேளை சாரி 5:15 இருக்கலாம். ஐம் சாரி. தெளிந்த புத்தி என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அது இதே ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன், தெளிந்த புத்தி. மார்க் 5:15
இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரந்தரித்து உட்கார்ந்து
புத்தி தெளிந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் அப்படின்னு. அதே வார்த்தை தான், பிசாசுனால பலவிதமா இழுக்கப்பட்டு பேய்ங்க அவனுக்கு பிடிச்சி மைண்டே சரியில்லாம, ரியாலிட்டிக்கும் என்னன்னு தெரியாம, உண்மை எல்லாமே முடிய போதுன்ற உண்மை தெரியாம பலவிதமா மயக்கத்துல இருந்த மனுஷன் தெளிந்த புத்தியோடு அங்க உட்கார்ந்திருக்கான். அதே வார்த்தை தான் நமக்கும் இங்க போட்டிருக்கு. ஏன் இங்க போட்டிருக்கு அப்படின்னா, நம்ம மைண்டும் பலவிதமான இச்சைகள்னால, சுய விருப்பங்கள்னால, பாவ வஞ்சனைகள்னால, உலக இன்பங்கள்னால மயக்கம் அடைஞ்சு இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம ரெகுலேஷன்ல நம்ம பார்க்கல, இந்த உலகம் என்னங்க செய்யுது, பாபிலோன் நமக்கு என்னங்க செய்யுது, உக்கிரமான மதுவை, ஐஸ்வர்ய மயக்கத்தை கொடுத்து நம்ம மைண்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம போகாதபடிக்கு நம்மளை மயக்கத்தில் வச்சிருக்குன்னு வேதம் நமக்கு சொல்லலை. அந்த மாதிரி மயக்கத்திலேருந்து நம்ம வெளிவரணும், தெளிந்த புத்தி, ரியாலிட்டியை பார்க்க கற்றுக்கணும். எல்லாமே முடிய போதே, எல்லாமே அழிய போதே, இதில் ஒண்டி கொட்டி நான் இதயத்தை வச்சிருந்தேன்னா என்னுடைய ஆத்மா என்ன ஆகும்ன்ற உணர்வே இல்லாமல் ஒரு பிசாசு பிடிச்ச மாதிரி நம்ம மைண்டு வந்து பல இச்சைகள்னால இழுக்கப்பட்டு கவரப்பட்டு மயக்கத்தில் உலகமேனு ஒட்டி வாழுது. அதுலேருந்து வெளிவரணும் தெளிந்த புத்தியோடு, எல்லாத்தையும் சரியா, ரியல் ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன நடக்க போகுது, இன்னும் எத்தனை வருஷம் நான் வாழ போறேன், நித்தியத்துக்கு நான் நுழைய போறேன், நான் எப்படி இருக்க போறேன்றது தெளிவா பார்க்க கத்துக்க. அதான் சொல்றது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகவே புத்தி தெளிந்து வாழுங்க. எல்லாமே முடிய போதே, புத்தி தெளிந்து வாழுங்கள், தீவிரமா ஒரு சீரியஸா வாழுங்கள். பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம மனது பல விதமா எல்லாத்தையும் அளவா பார்க்க கத்துக்கிட்டு, சரியான பார்வையில எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, பல உணர்ச்சிகள்னால நம்ம கவரப்படாம, உலக மயக்கத்தினால கவரப்படாம நம்ம வாழணும், ஒரு சீரியஸான மென்டாலிட்டியோடு வாழணும். சரி, முதலாவது தெளிந்த புத்தி என்னன்னு பார்க்கறோம் இல்லைங்களா. உலக எந்த உலக காரியங்கள்னாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரம் ஒன்றும் இல்லைங்க. பல காரியங்கள் நான் சொல்றேன், நம்ம ஜபம் பண்ணி வாழாததுக்கு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன், ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் போதும் நம்ம மனசை ரெண்டு நாள் பாதிக்கிறதுக்கு இல்லைங்களா. ஒரு ஒரு போதும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நம்ம உலகத்தை நம்ம மைண்டை பாதிக்க விடுறோம், எவ்வளோ ஈஸியாக பிசாசு நம்ம மைண்டுக்குள்ளே நுழைய விடுறோம். அப்படி நம்ம நுழைய ஓப்பனாக வச்சு ஒரு ரியாலிட்டியை பார்க்காம என்ன நடக்க போகுது, ஆவிக்குரிய சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தோம்னா எப்படி ஜபிக்கிறவர்களாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு தான் அங்க தடை பண்ணுது. எவ்வளவு அனாவசியமான பயங்கள், அனாவசியமான கவலைகள், அதுக்கு எவ்வளவு மைண்டுக்கு இடம் கொடுக்கிறோம். அது இல்லாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அடுத்ததாக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஜாக்கிரதைனா என்ன, அது ஒரு ஆப்போசிட், ஒரு குடிக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டு அவர் யூஸ் பண்றாரு. குடித்து போதையில இல்லாம ஒரு ஜாக்கிரதையா, ஒரு ஒரு இராணுவ விழிப்பு. போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரியில எப்படி விழித்திருப்பாங்க இல்லைங்களா. ஒரு நான் போன வாரம் சொன்னேன், யாராவது இரும்புனாவே போதும் கன்னு டட டான்னு சவுண்டு வரும், அந்த இரும்பு சத்து அவ்வளவு விழிப்பு, ஒரு இராணுவ விழிப்பு மாதிரி. சத்ருடைய தாக்குதலுக்கு நம்ம ஒரு ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் பாருங்களா. எச்சரிக்கையா ஒன்னு பேர் 5:8 படிங்களா.
தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு போராக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அது பார்க்கிற வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைய நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு போராக மாறுதோ அப்பதான் உண்மைக்கு வந்திருக்கிறோம் அர்த்தம் இல்லைங்களா. நம்ம பாவத்தை பத்தி படிக்கும் போது நம்ம பார்த்தோம், நம்ம போர் வார்த்தை விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்க. ஏன், நம்மள சுத்தி சத்ருக்கத்தான், உலகம் இருக்குது, பிசாசு இருக்குது, நமக்கு உள்ளேயே சத்ருவு தான். நம்மள எஞ்சி இருக்கிற, நம்மளை தொடர்ந்து இருக்கிற பாவம் நமக்குள்ள இருக்கு, அது பயங்கர வஞ்சனையோடு நம்மள மயக்கி ஆண்டவர்கிட்ட சின்ன விஷயங்கள்ல, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் தப்பு செய்யாதுன்னு சின்ன விஷயங்கள் அது உள்ள பெரிய பாமே வச்சு உள்ள கொண்டு வரும். நம்மளை வெடிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு உலகம் செயல்படுது, பிசாசு செயல்படுது. நம்ம ஜெபிக்காதபடி எத்தனை சத்ருக்கள் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஜாக்கிரதையா வாட்ச்ஃபுல்லா இருங்க, அதான் பாயிண்ட். வாட்ச்ஃபுல்லா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருங்க. எல்லாமே சீக்கிரம் முடிய போது. ஆகவே இந்த ரெண்டு குணாதிசயம், முதல்ல தெளிந்த புத்தி, அடுத்ததாக ஜாக்கிரதை, வல்லமையான ஜப வாழ்க்கையை நம்ம கொண்டு வரோம். வல்லமையான ஜப வாழ்க்கையை நம்ம கொண்டு வரோம். எல்லாத்துலேயும் ஒரு தெளிந்த புத்தி இருக்கும்போது, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது, எல்லாத்துலேயும் ஒரு 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 கண்ட்ரோலை நமக்கு கொண்டு வரும். ஆகவே நம்ம இதோடு முடிப்போம். ஒரு சில ரெண்டு மூணு பாயிண்ட் நான் பயன்பாடுக்கு சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இது இதனோட கனெக்ஷன் நம்ம பார்க்க கற்றுக்கணும். தெளிந்த புத்தி, ஜாக்கிரதை இல்லைன்னா நமக்கு ஒழுங்கான ஜப வாழ்க்கையே இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம மைண்டை நம்ம பாதுகாக்க கற்றுக்கிட்டு ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது தான் ஜபம் பண்ணுவதற்கு ஜபமே நம்மளால் பண்ண முடியும் பாருங்களேன். சகல காரியங்களையும் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களையும், சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்கலாம், டிவியிலேருந்து எடுத்துக்கலாம், உலக காரியங்களில் வேலையிலேருந்து எடுத்துக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் போட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா மைண்டு வீக் ஆகுறதுனால, பாடி வீக் ஆகுறதுனால நம்ம ஆக்டிவாக செய்கிறதுக்கு நம்ம பாடியும் ஒத்து வராது, மைண்டும் ஒத்து வராது. ஒரு டல்னஸ்ஸு, சோம்பேறித்தனம், மந்தமாகிவிடுவோம். அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அன்ஃபிட்டாக இருக்கும் எந்த காரியம் ஆண்டவருக்காக. நம்ம செய்யக்கூடிய சிறு காரியம் என்ன தெரியுமா, ஜபம் பண்றது தான். அதுவே நம்மளால செய்ய முடியாம போயிரும், நம்ம மைண்டை நம்ம பாதுகாக்கலாம். ஜபம் பண்ணுவதற்கு ஆரம்பமே அங்கதான், ஆரம்பமே நம்மளால செய்ய முடியாம போயிடும். ஒரு ஒரு முன்னேறவே முடியாத ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஒரு கார் போய் ஒரு சேர்த்து மண் சேர் மண்ணில் போய் மாட்டிக்கிட்டு அசைய முடியாமல் நிற்கிது பாருங்களேன். அந்த மாதிரி தான் நின்றுடுவோம் நம்ம மைண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம விழுத்து இல்லாமல் போனோம்னா. விழுத்து ஜாக்கிரதை இல்லைன்னா ஜபமே பண்ண முடியாது பாருங்களேன். அதை நம்ம பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம காண்டி விழுத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தோம்னா, அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா, நம்ம செய்கிற ரெகுலர் கடமைகளில் சாப்பாட்லேயும் வேலையிலையும் குடும்பத்துலேயும் கெரோசின் இது கேஸ் வாங்குறதுலையும் எந்த ரேஷன் வாங்குறதுலையும் ஆவிக்கூறிய மனநிலையோடு எல்லாத்தையும் செய்வதற்கு நமக்கு ஞானம் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறோம்னாலும் ஜப சிந்தனை நம்ம ஆண்டவரையே நினைத்து ஒரு சந்தோஷமாக ஒரு தைரியமாக நம்ம இருக்க முடியும். அது ஆவிக்குரிய சிந்தனையோடு எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். இந்த ரெண்டு குணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களையும் பாருங்களேன். ஆகவே இவர் பாயிண்ட் என்ன கொண்டு வராரு, இப்படியெல்லாம் வாழ முடியுங்களா பாஸ்டர், என்னங்க பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் முடியுமா? எல்லா இதுக்கு ஆர்குமெண்ட் ஒன்று தான், எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகுது, எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகுது. இதை அறிந்த நீ, இதை உண்மையா உணர்ந்த நீ, உன்னுடைய ஆசைகள் கவலைகள் முயற்சிகள் எல்லாமே அழியிற காரியங்களுக்கு மாத்திரம் நீ கொடுத்துருந்தீன்னா எவ்வளவு பரிதாகும். நீ எதுக்கெல்லாம் கவலைப்படுறியோ, எதுலையா உணர்ச்சி கொட்டுறியோ, எதுலையெல்லாம் உயிரே விட்டு மாறா அடிச்சுக்கிறியோ, அது எல்லாமே அழியப்போதே. கொஞ்சமாவது புத்தி இருந்துச்சுன்னா நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இதெல்லாம் அழியப்போது என்பதை உணர்ந்து ஜபம் பண்ணுகிற மனிதனாக நீ மாறக்கூடாது. அதான் பாயிண்ட். கிறிஸ்து வரப்போறாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம இப்படித்தான் வாழ்வோம், இப்படித்தான் வாழ்வோம். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தின் மேலே ஒட்டிக்கிறோமோ பாருங்களேன், நம்ம துன்பங்கள்லாம் இதாங்க வருது. அதில் பிரியணும்னா அந்த அளவுக்கு பல மடங்கு வலி நமக்கு எடுக்கும். எல்லா விஷயத்துலையும், எல்லா விஷயத்துலையும் அப்படித்தான். சுகர் ரொம்ப நமக்கு பிடிக்குது, ஸ்வீட் ரொம்ப நமக்கு பிடிக்குதுன்னா சுகர் வந்த பிறகு தான் அதனோட வலி நமக்கு என்னான்னு தெரியும் இல்லைங்களா. நான் ஸ்வீட்டே சாப்பிட முடியாதே அப்படின்றே அந்த அளவுக்கு அதில் போய் ஒட்டிட்டேன். எந்த அளவுக்கு இப்போ டிவியை எடுத்துக்கோ, டிவி எந்த அளவுக்கு நம்ம போய் இப்போ உழுறோமோ, இப்போ பிறண்டு கிரண்டு அதில் ஆனந்தமாக இருக்கிறோமோ, நம்ம அந்த அளவுக்கு அதுலேருந்து பிரியணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்திலையும், குடும்பத்தில் அளவுக்கு கடந்த கடவுளை விட எனக்கு எல்லாமே இதுதான் முக்கியம்னு குடும்பத்து மேலேயோ பிள்ளை மேலேயோ ஆசை வச்சுட்டோம்னா அது எல்லாமே முடிய போதே, எல்லாமே முடிய போகுது. குடும்பத்தை விட்டு போகிறோம், வேலையை விட்டு போகிறோம், உலகத்தை அண்ட சராசரமே முடிய போகுது, சூரியனே முடிய உயிரிலாக போகுது. அதெல்லாம் நம்புகிற மனிதர்கள் நீங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். நம்மளை கேட்டுக்க வேண்டிய கேள்வி, எத்தனை வருஷம் நம்ம கேட்டிருக்கோம், எத்தனை சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். சிம்பிளா ஆண்டவர் இதை தான் கேட்கிறார், உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜப வாழ்க்கை ரொம்ப, நம்ம கிறிஸ்டியன் ஆன பிறகு நம்ம கத்துக்கிட்ட, நான் கத்துக்கிட்ட முதல் பாடம் என்ன தெரியுமா? நம்ம ஜபம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டேன், இத்தனை வருஷம் ஆயிருக்கு, என்னுடைய வளர்ச்சி உன் ஜபத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்து தான் ஆண்டவர் இடம் போடுறார். எத்தனை சத்தியங்களை கேட்டிருக்கோம், நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த ஜப வாழ்க்கை அந்த அடிப்படை காரியங்கள் தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆண்டவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கையிடுறது, இந்த காரியங்கள் தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை நிர்ணயிக்கும். நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த அடிப்படை காரியத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் வந்து ஜப வாழ்க்கையில் போராடலாம், ஜபமே இல்லாதவனுக்கு பேர் என்ன? அவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா கன்வெர்ட் ஆனதுக்கு ஒரு அடையாளம் ஜபம். பவுலுக்கு அவர் சொல்கிறார், அண்ணனையாக்கு சொல்லி அனுப்புகிறார், பவுல் போ, அவன் மாறிட்டான். எப்படி ஆண்டவரே தெரியும்? அவன் ஜபம் பண்ணுகிறான். ஒரு கிறிஸ்தவ ஆன ஒரு மனுஷனுக்கு அடையாளம் அவன் ஜபம் பண்ற மனுஷன். ஆகவே இதை நம்ம கவனமா பார்த்துக்குவோம். ஜபத்துக்கு நம்ம ஆண்டவர் இந்த வசனங்களை நம்மளை உந்துறாரு. இயேசுகிட்ட இல்லாதவர்கள், ஆண்டவர்கிட்ட இல்லாதவர்கள் நீங்க இதை தான் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நீங்க எதெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ முடிவுக்கு வரப்போகுது. இயேசு சீக்கிரமா வரப்போறார், சீக்கிரமா வரப்போறார். ஆண்டவர் வராது காரணம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார். மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள சீக்கிரம் வந்துருங்க. ஜபம் செய்வ. நல்ல தேவனே, இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜப வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படி எங்களுக்கு இந்த வசனங்கள் உதவியாக இருக்கிறது. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, என்னுடைய மனது தெளிந்த புத்தி உள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக இராதபடிக்கு என்னை என்ன வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சோதித்து இந்த காரியங்களை மிகுந்த சீரியஸாக எடுத்துக்க எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. இந்த பாபிலோன் மயக்கம் பல விதத்தில் எங்களை மயக்கம், அந்த மயக்கத்தில் நாங்கள் எல்லாமே அழிய போகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, சீக்கிரம் வந்துட முடியும், உங்களுடைய வருகை எங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்காம அதை ஏங்குற மக்களாக நாங்கள் மாற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எங்களுடைய சொந்த இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் போல் நாங்கள் வரமாட்டார் என்ற ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதை உள்ளவர்களோடு ஜெபத்தில் வல்லமை உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. இந்த வசனங்கள், இந்த பலவீனமான வார்த்தைகள் ஆண்டவரே இந்த சபையினுடைய ஜெப வாழ்க்கையை வல்லமைப்படுத்த உதவிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். போட்டிருக்கிற அடுத்த பாட்டு நம்ம பாடலாம், 377.